திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரகர மகாதேவா சித்சபேசா சிவ சிதம்பரம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி திருச்சிற்றம்பலம் மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூய் நெறியாவதும் எந்தை பிரான் தன் இணையடிதானே எந்தை பிரான் தன் இணையடிதானே திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கலல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றிக்கொண்டு நமக்கு அருமையான முறையிலே ஞான செய்திகளை எல்லாம் வாரி வழங்கிய திருமூல தேவ நாயனாரின் பொன்னார் கலல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றிக்கொண்டு அதற்கு அடுத்தபடியாக சைவ நிகழ்வுகளை தினந்தோறும் ஒளிபரப்பி சிவபெருமான் மீது ஒரு தீவிர பக்தி வரும் அளவுக்கு ஆற்றுப்படுத்திக் கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். இப்போது நாம் 1000 வரையிலும் பார்த்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து இப்போது அவர் 9 தந்திரங்களாக பாடல்களை நமக்கு தந்திருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அதிலே முதலாவதாக முதல் தந்திரத்தை இப்போது நாம் பார்க்கலாம். பல வகையிலும் நம்மை ஆற்றுப்படுத்தி சிவத்தோடு ஒன்ற வைத்த திருமூல தேவநாயனார் இந்த முதல் தந்திரத்திலே உபதேசம் என்று முதலாவதாக ஒரு தலைப்பிலே நமக்கு பாடல்களை தந்துள்ளார். விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உள்நின்று உருக்கி ஓர் உலப்பிலா ஓர் ஒப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே என்று சொல்லுகின்றார். நமக்கு நாம எப்படி பூமிக்கு வாரோங்கிறது நமக்கு தெரியாது. சித்தாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாம் நாம் நாம்னு சொல்வது நம்ம உடம்புதான் நம்ம நினைச்சு முதல்ல ஒரு அறியாமையில இருந்தோம். சித்தாந்தம் படிச்சப்புறம் இந்த நான்கிறது ஆன்மா, இந்த உடல் வந்து அந்த ஆன்மாவிற்கு பக்குவப்படுவதற்காக இறைவனால் தரப்பட்டது, இது நிலையற்றது ஆனால் ஆன்மா நிலையானது அப்படின்னு புரிஞ்சுது. சரி, இந்த உடம்பு எப்படி வருதுன்னா விஞ்ஞான ரீதியா கேட்டா அவங்க சில விளக்கம் சொல்லுவாங்க. உலகியல் ரீதியா கேட்டோம்னா ஆமா, அந்த மாதிரி கல்யாணம் ஆச்சு, பொட்டுக்கும் மாப்பிள்ளைக்கும் 1 வருஷம் ஒன்னாச்சு, அதனால குழந்தை பிறந்தது, அவங்க சந்தோஷமா இருந்ததோட ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவ்வளவுதான் நம்ம யோசிப்போம், இதுக்கு மேல நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனா அழகா சொல்லியிருக்காரு, இவர் ஒரு துறவி ஆனால் யோக நிலையில் இருந்தமையால் இந்த ஆன்மா எப்படி பூமிக்கு வருகிறது என்பதை நமக்கு படம் பிடித்து காட்டியுள்ளார். எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆன்மாவானது பல இடங்கள்ல இருந்து வருது. ஒவ்வொரு பிறவிக்கும் அச்சு மாதிரியும் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சரி, இந்த உபதேசம் என்ற சொல்லை முதலில் சிந்தித்து விட்டு இந்த பாடலுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். உபதேசம் என்றால் கூடவே இருந்து காட்டுவது என்று பொருள். உபனா பக்கம், திஸ் அப்படிங்கிற வடமொழி சொல்லுக்கு காட்டல்னு பேரு. உடனிருந்து உணர்த்துதல் காட்டுதல், அதுக்கு உபதேசம் என்று பெயர். இப்ப ஒரு குழந்தை கூட இருந்து இவர்தான் உன்னுடைய தந்தை அப்படின்னு உணர்த்துற தாயை போல ஆச்சாரியன் ஞானதாகம் கொண்ட சீடனுக்கு இவர்தான் சிவபெருமான் அப்படின்னு காட்டக்கூடிய உபகாரம்தான் உபதேசம் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி குரு உபதேசிக்கும் போது தன்னோட அனுபவத்தையும் குரு பரம்பரை மரபு பற்றியும் உபதேசிப்பார். தன்னை பத்தியும் சொல்லி பரம்பரை குரு பரம்பரை பத்தி சொல்லுவார். இவர் ரெண்டுமே நமக்கு கலந்து கூறி ஒரு 30 மந்திரங்கள்ல அந்தாதி தொடையாக இதை நமக்கு வழங்கியுள்ளார். இந்த உபதேசத்தை இறைவன் ஆன்மாக்களுக்கு என்ன பரோபகாரம் செய்கின்றார் என்பதைத்தான் அது மிக அழகாக நமக்கு உணர்த்துகிறது என்று நாம் பார்க்கின்றோம். இப்போ இந்த பாடலை பார்த்தோம், விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் அப்படின்னு வருது. அதாவது மேகமண்டலம், மேல மேல் உலகம், அதுல மேகமண்டலம் இருக்கு. துறக்கம்ங்கிறது சொர்க்கலோகம் நமக்கு தெரியும். அங்கிருந்து எங்க வரணும், மேகமண்டலத்துக்கு வரணும். அதாவது பூமியில இருக்கும்போது செஞ்ச உலக புண்ணியத்தின் காரணமாக தேவலோக வாழ்க்கை கிடைக்கும். அந்த புண்ணியம் எந்த அளவு இருக்கோ அந்த காலகட்டம் வரைக்கும் தேவலோகத்துல அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியும். அந்த இன்பத்தை அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அது என்ன செஞ்சிடும், மேக மண்டலத்துக்கு வந்துருது. அங்க இருந்து அந்த ஆன்மாவானது அது தானாலாம் வராது, சுவாமி வர வைக்கிறார். அங்க சொர்க்கலோகத்துல உள்ள அனுபவம் முடிஞ்ச உடனே நேர மேக மண்டலத்துக்கு வர வைக்கிறார். அப்படி அங்க தங்க வச்சுட்டு மேக மண்டலத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்க அவங்க வினைகளுக்கு ஈடாக தங்க வச்சு தண்ணிய திருவடியை முதற்காவலாக கொண்டு தன்னோட திருவடியை காவலாக கொடுத்து எப்பத்துல இருந்து, கேவல நிலையில இருந்து, முதல் முதல்ல பிறவிக்கே வராத நிலை இருக்கு இல்லையா, அந்த நிலையில இருந்து உயிருக்கு உயிரா நின்று கணிவிச்சு ஈடற்ற ஒன்றான ஆனந்தத்தோட கண்ணிலேயே நின்று காட்டி அனாதியே இந்த உயிரை பற்றி இருக்கின்ற ஆணவ களிம்பினை நீக்குகின்றார். கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே அப்படின்னு சொல்றார். இப்ப இது என்ன கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இதுக்கு பேரு, நம்ம பூமிக்கு வர்றோம்ல, அதுக்கு பேர் வந்து பஞ்சாக்கினி வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெண்ணின்று இழிந்து அப்படின்னு சொல்றது சொர்க்கலோகம், அதுல இருந்து மேகம், மேக மண்டலம், அது ரெண்டையும் தான் வெண் அப்படிங்கிற இடவாகு பெயர் மூலமா நமக்கு உணர்த்துகிறார். இப்ப இந்த உயிர்கள் செய்த நல்வினை பயனாக அதை நுகர்வதற்கு சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு அந்த வினையை அனுபவித்து முடிந்த பின்பு அங்க இருக்கக்கூடிய அந்த பூதசார உடம்பு நீங்க, அந்த அதுக்குன்னு ஒரு தூள உடம்பு கொடுத்துருப்பாங்க, அது பூதசார உடல், அது நீங்க அங்க இருந்த சூக்கும உடம்போட எங்க வந்துருது, மேக மண்டலத்துக்கு வந்துருது. அங்கிருந்து மலைத்தாரையோட சேர்ந்து நிலத்தை வந்து அடைகிறது. அப்ப நம்ம பிரயாணம் எப்படிலாம் இருக்குன்னு பாருங்க. இவ்வளவு நாள் மேகத்தை பார்த்தா சாமானியமா தான் பார்த்தோம், மழைய பார்த்தா சாமானியமா தான் பார்த்தோம். இப்ப மேக மண்டலத்துல இன்னும் பிறவிக்கு வரக்கூடிய ஆன்மாக்கள் இருக்கலாம், மழை பெய்யும் போது அதிலே இந்த ஆன்மாக்கள் வரலாம். அதுக்கும் அடுத்தபடியாக அது நிலத்துக்கு வந்துருதா, ஆகாயத்துல இருந்து காற்று, நீர் அடுத்தால காற்று, அப்புறம் நிலத்துக்கு வந்தாச்சு. அப்படி வந்த உடனே நெல் முதலிய தானியங்கள் அந்த அதுல வந்து கலந்துருமா, அத உணவாக அது அந்த தானியங்கள் பரிணமிக்கும் இல்லையா, அப்ப அதோட கூடி தந்தையோட வயிற்றுக்குள்ள போயிரும். அங்கே அது சுக்கிலமாக பரிணமித்து, ஆனா தந்தையிட்ட 2 மாதங்கள் இருக்கும், அதன் பின்பாக அது சுக்கிலமாக தாயோட வயிற்றுக்குள்ள போய் கருவாக பரிணமிக்கிறது. அப்புறம் தூள தேகத்தோட நிலத்துக்கு வந்து தோண்டுகிறது. அப்ப 5 நிலைகளை அடைகிறது. முதல்ல சொர்க்கலோகம், அதுல இருந்து மேக மண்டலம், அதுல இருந்து மழை நீர், மழை நீராக மூலம் நிலத்துக்கு வருது. அந்த நிலத்துக்கு வந்து அந்த மேகத்துல இருந்து, மேக மண்டலத்திலிருந்து மழை நீரா நிலத்துக்கு வந்து அங்கிருந்து தாய் தந்தையிட்ட போய் தந்தையிடம் இருந்து தாய்க்கு வருகிறது. இந்த 5 நிலையில அந்த 5 நிலைகளையும் அங்கியாகவும் ஆன்மா அதற்கு ஆகுதியாகவும் தியானிக்கப்படக்கூடிய ஒரு சாதகம் அப்படின்னு சைவ சமயம் நமக்கு அழகா எடுத்து சொல்லுது. அப்போ எந்த ஒரு ஆன்மாவும் தான் விரும்பிய மாதிரி உடலை எடுக்க முடியாது. இறைவன் அந்தந்த ஆன்மாக்கள் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஈடாக உடலோட கூட்டுதாரு. அதன் மூலம் உயிர்கள் அந்த உடலை கொள்கின்றன. இத விரிவா பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய மெய்கண்ட தேவ நாயனார் அருளிய ஒரு சிவஞான போத வெண்மா, அதுக்கு நம்ம மாதவ சிவஞான சுவாமிகள் எழுதின மாபாடிய குறிப்புகளை வச்சு பார்க்கணும். அந்த வெண்பாவை நான் சொல்லுகிறேன். கண்ட நனவை கன உணர்வித்தான் மறந்து விண் படர்ந்து அத்தூடு வினையினால் கண் செவி கெட்டு உள்ளதே தோற்றம் உளம் அணுவாய் சென்று மனம் தள்ள விழுங்கருவில் தான் அப்படின்னு சொல்லியிருக்கும். இங்கனம் விண்ணுலகத்தில இருந்து அது இப்படியாக பூலோகத்துக்கு வருகிறது. அப்போ சொர்க்கலோகத்திலிருந்து பூதசார உடல் அது நீங்க சூக்கும தேகத்தோட மேக மண்டலத்துல நின்று அங்கிருந்து மழை தாரையின் மூலமாக நிலத்துக்கு வந்து நெல் முதலிய தானியங்கள்ல கலந்து தந்தையோட வயிற்றில் சுக்கிலமாக இருந்து அதன் பின்பு தாயோட வயிற்றில் கருவாக வந்து அப்புறம் தூள தேகத்தோட பூமியில வந்து பிறக்குது அப்படிங்கறத நம்ம இப்படிதான் பிறந்திருக்கோம். ஆனா நமக்கு இப்படி பிறந்தோங்கிறது நமக்கு தெரியாது. அழகா நமக்கு திருமூல தேவநாயனார் அப்புறம் மேகண்ட தேவநாயனார் இவங்க எல்லாம் நமக்கு உணர்த்திருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். அதற்கு அடுத்தபடியாக இத நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இப்படி ஒரு உடலை கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு என்ன செய்யறாரு, தலைக்காவல் முன் வைத்து அப்படின்னு சொல்றார். தன்னோட தாளை அதாவது பிறவி நோயில பட்டு வெதும்பி வருவார்களுக்கு குளிர்மை தருவதால் அவருடைய திருவடிய தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்போதுமே குளிர்ச்சியாதான் இருக்கும். அது இப்போ ஒரு பயிர் நம்ம நடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முதல்ல நம்ம வேலி கட்டுவோம் இல்லையா, அப்புறம் காவலும் அமைப்போம். அது மாதிரி ஆன்மாக்களோட மலவாதனை நீங்குவதற்காக வினைக்கு ஈடாக உடம்போட கூட்டின முதல்வன் வந்து வேத ஆகமங்களாகிய வேலிய கட்டி பஞ்சேந்திரிய காளைகள் புலன்களை மேயாதவாறு திருவருளாகிய காவலை அமைத்திருக்கின்றார். அப்ப வேத ஆகமங்கள் வந்து வேலி, காவல் வந்து திருவருள். எவ்வளவு ஒரு பாக்கியம் பண்ணியிருந்தா இது நமக்கு கிடைச்சிருக்கும், யோசிச்சு பாருங்க. அடுத்து உள் நின்று உருக்கினா இறைவன் செய்கின்ற உபகாரம், உயிர்களுக்கு உயிருக்கு உயிரா தான் இருப்பதை காட்டுறது. அப்புறம் ஞான கண்ணில் மணியாக மணியாடு பாவாயாக நின்று காட்டக்கூடிய உபகாரத்தை காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டா காலே, அழகா நமக்கு சொன்ன அந்த அனுபூதி திருவாக்கையும் நம்ம நினைத்து பார்த்து கொள்ளலாம். ஆக கடைசியில என்ன பண்றாரு, செம்புல கழிவு மாதிரி அனாதியே அந்த உயிரை பற்றி இருக்கக்கூடிய ஆணவத்தை வாட்டி அந்த உயிரை வந்து அவர் சொக்க தங்கமாக உய்ய வைக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பருத்தான் அருக்கண் விழிப்பித்து களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி பளிங்கில் பவழம் பதித்தான் பதியே என்று சொல்லுகின்றார். களிம்பை எப்படி அரிக்கின்றார், எங்கள் கண்ணுதல் நந்தி அப்படின்னு சொல்றார். நெற்றியில கண்ணு உடையவர் சிவபெருமான் தானே, அதனால இந்த இடத்துல நந்திங்கிறது சிவபெருமானை குறிக்கிறது. அவர் என்னுடைய ஆணவ மலத்தை போக்கி ஆட்கொள்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞான கண்ணை விழிக்க வைத்து அருக்கண் விழித்தல் அப்படின்னு கொடுத்துருக்கு. அந்த ஞான கண்ணை விழிக்க வச்சதுனால என்ன ஆகுது, ஆணவமானது அகல்கிறது. அது மட்டும் இல்லாம ஆணவ இருள் வந்து அடியனை அணுகாத வண்ணத்துக்கு ஞான ஒளியினை காண்பித்து தூய்மையான வெண்பளுங்கில செம்பவளத்தை பதிய வச்ச மாதிரி வச்சிருக்கார் அப்படின்னு சொல்றார். கண்ணுதல் நந்திங்கிறது இவரை பொறுத்த மட்டும் ரெண்டு பேரையும் குறிக்கும். ஒண்ணு வந்து சிவபெருமான், எல்லாருக்கும் சிவபெருமான், ஆனா இவருக்கு அதிகார நந்தி தான் குரு, அதனால அவர் ரெண்டு பேரையும் ஒன்றாகவே அதுல வணங்குகிறார். சிவபெருமானையும் குருவையும் சேர்த்தே வணங்குகிறார் அப்படிங்கறத சொல்றோம். அப்போ அந்த அருக்கண்ணை விழிப்பித்துன்னா என்ன அர்த்தம்னா, திருவருள் பதியும் போது அதன் விளைவாக ஞான கண்ணை திறக்க வைத்து ஞானம் பெற்றவர்களுக்கு மல இருளானது குறையாம அகலும், அதைத்தான் விழிப்பித்து அறுத்தான் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கார். இப்ப இந்த களிம்பு வந்து ரொம்ப நாள்பட செம்பிலிருந்து வெளிப்படுவது போல ஆணவ மலமும், அதாவது நம்ம செம்பு பாத்திரத்தை கழுவ கழுவ அந்த அது வெளிப்படுறது இல்ல அந்த களிம்பு, அது மாதிரி ஆணவ மலமும் சிவபூஜையும் சிவனடியார் வழிபாடும் சிவாலய தரிசனமும் பஞ்சாட்சர ஜபமும் இல்லாதவங்களுக்கு வாசனை வழியே மீள மீள வந்து தாக்கும். அதனால அது தாக்காத வண்ணம் தன்னுடைய அனந்த கதிர்கள்ல ஏகதேசமான ஒளியை இறைவன் நமக்கு உதவுகின்றார் என்று மிக அழகாக இதுல சொல்லியிருக்கார். மலமற்ற தூய்மையான மனசுல பளிங்குல செம்பவளத்தை பதிச்சு வச்ச மாதிரி பதிச்சு வச்சிடலாம், ஆனால் அந்த மலம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன என்பதே ஒரு அருமையான உபாயம். என்னெல்லாம் செய்யணும்? பஞ்சாட்சர ஜபம் ஐந்து எழுத்தை ஜபிக்க வேண்டும், திருக்கோயில் தரிசனம் செய்ய வேண்டும், அப்புறம் குருலிங்க சங்கம வழிபாடு இருக்கு இல்லையா, சிவபெருமான வழிபடணும், அடியார வழிபடணும், குருவை வழிபடணும். இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தால் நமக்கு வாசனா மலம் தாக்காது. மலம் தாக்க தாக்க நம்ம பிறவிக்கு வந்துக்கிட்டே இருப்போம், அதுல இருந்து மீண்டு கொள்ளலாம் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லியுள்ளார் என்று நாம பாக்குறோம். அவரு எப்போதுமே என்ன செய்யறாரு, நமக்கு உள்ள இருந்து எல்லா நன்மையும் செய்யறாருங்கிறத சித்தியார்ல, துரியனாம் சிவன் தோன்றும் தானும் தோன்றும், தொல் உலகமெல்லாம் தன்னுள்ளே தோன்றும், நேரியனாய் பரியனுமாய் உயிர்க்கு உயிராய் எங்கும் நின்ற நிலையெல்லாம் முன் நிகழ்ந்து தோன்றும் அப்படின்னு சொல்றாரு. ஆக ஒரு கேவல நிலையில இருந்து சுத்த நிலை வரைக்கும் இறைவன் நமக்கு பாதுகாவலாக இருந்து நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்கின்றார் என்று சொல்லி, அந்தந்த ஆன்மாக்களுக்கு அவங்க செஞ்ச புண்ணிய பாவங்களுக்கு ஈடாக உடலோட கூட்டி வைக்கிறாரு அப்படிங்கிறதையும் சொல்லி, அந்த ஆன்மாக்களுக்கு பக்குவத்திற்கு ஏற்ப திருவடி ஞானத்தை தந்து பாசங்களை எல்லாம் போக்கி அருள்கிறார் என்பதையும் நமக்கு சொல்லியிருக்காரு. அந்த திருவடிதான் நமக்கு பாதுகாவல் அப்படிங்கிறத ஐயாற்றுள்ள அழகாம் சிந்திப்பரியன என்ற பதிகம் திருநாவுக்கரசு சுவாமிகள் ஐயாரன் அடித்தளமே அப்படின்னு சொல்லி சிறப்பா சொல்லுவார். அதே மாதிரி அரவணையான் சிந்தித்து அறற்றும் அடி அந்த பதிகத்தையும் பார்க்கணும். மொத்தத்துல மந்திரமாய் மருந்தாய் பிணி தீர்க்க வல்ல அடி, நமக்கு பிணி இருக்கு, பிறவி பிணி, அது எப்படி நீங்குகிறது என்றால் மருந்தாய் பிணி தீர்க்க வல்லதாக இருக்கிறது இறைவனுடைய திருவடி, அதன் மூலம் நமக்கு அது நடக்கிறது என்று சொல்லுகின்றார். பளிங்கினில் செம்பவளம் சொல்றது, பளிங்கு வந்து மாசு நீங்கிய உயிர், செம்பவளம்ங்கிறது சிவபெருமான், அது உயிர்ல பதியும் போது ஆன்மா வந்து சார்ந்ததன் வண்ணமா அப்படியே அது சிவத்தை மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக அந்த சிவமான் தன்மை அந்த உயிர் அடையிறதுக்காக சகல வர்க்கத்தினருக்கு சுவாமி வந்து ஆசான் மூர்த்தி மூலமாக பாசத்தெல்லாம் பற்றற செய்து சிவமான் தன்மையை எழுதி வைக்கின்றார். அதாவது ஞானத்தை அந்த குருவின் மூலம் நமக்கு உணர்த்தி சிவமான் தன்மையை நமக்கு கிடைக்கும்படி செய்கின்றார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ அடுத்த ஒரு திருமந்திர பாடல் எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு பாடல், பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்றணுகா பசு பாசம் பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே என்று மிக அழகாக அந்த கருத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றார். என்ன சொல்ல வருகின்றார் என்றால், சைவ சித்தாந்தம் முதலாவதாக முப்பொருள் உண்டு என்று நமக்கு சொல்லி தருகின்றது. எல்லாரும் மூணு பொருள் இருக்குங்கிற இருப்பை உணர்ந்து கொள்ள மாட்டாங்க, அப்புறம் அதோட தன்மைகளை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனா சைவ சித்தாந்தம் தான் பதி பசு பாசங்கிற முப்பொருளும் இருக்கின்றது. அந்த முப்பொருளுடைய இயல்பு, அதாவது பொதுநிலைன்னு ஒண்ணு இருக்கு, சிறப்பு நிலைன்னு ஒண்ணு இருக்கு, அது எல்லாமே சொல்லக்கூடியது சைவ சித்தாந்தம் தான். அந்த கருத்துக்களை இவர் நமக்கு இந்த பாடல்ல மிக அழகாக எடுத்து காட்டுகிறார். இப்போ பதி வந்து அனாதி, சரி எல்லாரும் கேட்டுப்பாங்க. அப்புறம் சைவ சித்தாந்தம் தான் இன்னொரு விஷயத்தை தெளிவுபடுத்துது, உயிர்களை இறைவன் படைக்கவில்லை, உயிரும் அனாதி, அப்போ பசுவும் அனாதி அப்படின்னு நமக்கு தெரியுது. அடுத்து பாசம், பாசம் அப்படின்னு சொல்லும் போது அதுவும் அனாதி பொருள் தான் அப்படின்னு நமக்கு சைவ சித்தாந்தம் எடுத்து சொல்லுகிறது. இப்போ பசுக்களும் பாசமும் பதியை போய் அணுகாது, ஆனால் பதி வந்து பசுவை அணுகினால் பாசம் வந்து பசுவை பற்றி நிற்காது. பதி அணுகணும் பசுவை, இந்த பசுவா போகல, பசுக்களும் பாசமும் தானா போய் பதிய அணுகாது, ஆனா பதி வந்து பசுவை அணுகினால் பாசம் வந்து பசுவை பற்றி நில்லாமல் விலகும். அப்போ ப பதியை போலவே பசுவும் பாசமும் அனாதி. அனாதினா என்ன? நித்திய பொருள். எத்தனையோ பிரமாணங்களை காட்டி நித்திய பொருள் அப்படிங்கறத நமக்கு தெளிவா உணர்த்தியிருக்காங்க. அதனால இத பற்றி கொஞ்சம் கூட ஆய்வு வேண்டாம் அப்படிங்கறத நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டார். முப்பொருளும் அனாதிதான் என்று. இந்த பசுவும் நித்திய பொருள் அப்படிங்கறத காரணாகமும் ஞானவாத பசு படல வாக்கியம் அதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்ளலாம். பசு அப்படிங்கிறது பாசத்தால பந்திக்கப்பட்டமையால் விளையக்கூடிய பெயர். அது ஆன்மாங்கிறது அதோட முதல்ல நம்ம சொல்ற ஒரு பெயரு. ஆனா மும்மலங்களாகிய பாசத்தால் அது பந்திக்கப்பட்டிருப்பதுனால அத வந்து பசு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனாலும் பசுவும் நித்திய பொருளே. பதி வந்து தானே உணரக்கூடிய சித்து பொருள். ஆனா பசு வந்து உணர்த்தினால்தான் உணரக்கூடிய சித்து. அதனால ஒருத்தன் உணர்த்தினா அது போய் சிவத்தை அணுகுமே தவிர தானா வந்து இந்த பசுவானது பதியை அணுகாது. பாசம் அசித்துன்னு நமக்கு தெரியும், சித்தை சார்ந்தால் அன்றி அது புடைபெயராது. அதனாலதான் பசு பாசம் அணுகா அப்படின்னு முதலே சொல்லிட்டாங்க. அப்ப முற்றும் உணர்ந்த பதியானவர் கைமாறில்லாத கருணையோட இந்த ஆன்மாக்கள்லாம் இப்படி மலத்துல அழுந்தி கிடக்குதே, மயங்கி கொண்டே இருக்கின்றதே, இது சித்து பொருள் அல்லவா, தான் சித்து என்பது கூட இதற்கு தெரியவில்லையே. ஆகையால் அந்த உணர்த்த உணரக்கூடிய ஆன்மாவிற்கு நாம் உணர்த்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த உணர்த்த உணரும் சித்தாகிய பசுவை அணுகுகின்றார் பதியானவர். ஜடமாகிய பாசம் வந்து விளக்கு வந்த உடனே இருள் மாய்ந்து மறைந்தது போல அப்படியே கலல்கிறது. அந்த இடத்தை விட்டு இருள் மறைவது போல பாசமும் என்ன செஞ்சிருது? அகலுது. என்ன? பதி வந்தாச்சு, ஞானம் ஒளிமயமா ஜோதிமயமா இருக்கு. அதனால அழகா பதி அணுகில் பசுபாசம் நில்லா அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கார். சரி, அதாவது முப்பொருட்கள்ல பதியாகிய இறைவன் வந்து எப்படி தோற்றமும் முடிவும் இல்லாதவரோ அதே மாதிரி பசுவாகிய உயிரும் பாசமாகிய மலங்களும் அனாதி பொருட்கள். அவை தானே சென்று இறைவனை நெருங்க இயலாது. இறைவன் உயிரை அணுகினால் அதோட பசுத்தன்மையும் அதை பிணித்து கொண்டிருக்க மலங்களும் ஒரு கணம் கூட நிக்காது அப்படிங்கறத சொல்லி சொரூப நிலையில சிவம்னு சொல்லப்படுகிறவர் தடத்த நிலையில பதி என்று சொல்லப்படுகிறார். ஏனென்றால் ஆன்மா ஆணவ மலத்தால கட்டுண்டு இருக்கிறதுனால பசுன்னு சொல்லப்பட்ட மாதிரி அந்த ஆன்மாவை கட்டக்கூடிய கயிறு ஆணவம் அது அறிவை மறைக்கிறதுனால பாசம் சொல்லப்பட்டிருக்கு. இவர் இந்த ஆன்மாக்காக ஐந்தொழில் செய்வதால் இவர் பதி என்று சொல்லப்படுகிறார். ஆக மலமோ ஜடப்பொருள், உயிரோ தானே அறியாது, ஆகையால் சென்று அணுகாதுன்னு சொல்லிட்டு, ஆக இறைவனுடைய கருணை இருந்தால் இவையெல்லாம் தடத்த வடிவம் நீங்கி இயல்பான வடிவம் பெறும் என்பதை சொல்லி ஆன்மாவுக்கும் வியாபக அறிவு தான், ஆனா அது வந்து இந்த மலத்தால அது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆக பதி அணுகியாச்சுன்னா மலமானது வருத்த வித்து போல ஆகிவிடும். அதனால் அது உயிரின் அறிவை மறைக்காது. அந்த பசுத்தன்மை அப்படிங்கிறது தலையில் உட்பட்ட தன்மை. பசுத்தன்மையில என்ன இருக்குன்னா முனைப்பு செயலு மருளல். இதற்கு என்னெல்லாம் காரணமா இருக்குன்னா ஆணவம் கண்மம் மாயை இதெல்லாம் இருக்கு. அதான் யான் எனது அற்ற இடம் திருவடியா என்று குமரகுருபர சுவாமிகள் சொல்லுவாங்க. அது அனாதி என்ற சொல்லுக்கு ஆதி அற்றது, அதான் நித்திய பொருள்னு சொல்றோம் இல்லையா. அதனால இறைவனை போல உயிர்களும் அனாதிதான் என்பதை மிக அழகாக இந்த பாடலின் மூலமாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக வேங்கனல் வேயின் எழுங்கனல் போலே இம்மெய்யனும் கோயிலில் இருந்து குடிகொண்ட கோன் நந்தி தாயினும் மும்மலம் மாற்றி தயா என்னும் தோயமதாய் எழும் சூரியன் ஆமே அப்படின்னு சொல்றார். சிவபெருமான் எங்கே இருக்கின்றார் என்றார், என்னுடைய உடலிலே குடிகொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட உண்மையை உவமையின் மூலம் நமக்கு உணர்த்தி அவர் எங்கெனம் வெளிப்படுகின்றார் என்பதை உணர்த்துகிறார். மூங்கிலுக்குள்ள நெருப்பு இருக்கு, வேயின் எழுங்கனல், மூங்கிலுக்குள்ள நெருப்பு இருக்கு, ஆனா உராயும் போது அந்த நெருப்பு வெளிப்படும். அது போல இந்த உடல்ங்கிற கோயிலுக்குள்ள தலைவனாகிய சிவபெருமான் உள்ளே இருக்கின்றார். கோன் நந்திங்கிறது இந்த இடத்துல தலைவனை சிவபெருமானை உணர்த்துகிறது. அவர் என்ன பண்றாருன்னா, தாயினும் சால பறிந்து, திருவாசகத்தையும் பார்க்கும், தாயினும் சால பறிந்து பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி குலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானின்னு சொல்வார். அது மாதிரி இந்த மும்மலங்களாகிய நோயை போக்கி, அதை மாற்றிங்கிறது போக்கி, தயாங்கிற தோயம், தோயமதா எழும் சூரியனாமேன்னு சொல்றார். கடல்ல, கருணை கடல்ல இருந்து உதிக்கக்கூடிய இந்த சூரியன் இந்த கடல்ல இருந்து வர்ற மாதிரி தெரியும் நமக்கு. ஆனா சிவசூரியன், சிவபெருமான் எப்படி இருக்கின்றார், அந்த கருணை கடல்ல இருந்து உதிக்கின்றார் அப்படின்னு மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். முருக வாங்கி முன் நிற்குமே, வாங்கி கடைய முன் நிற்குமேன்னு சொல்வார் இல்லையா, விரைகில் தீயினன் அப்படிங்கிற பாட்டுல அப்பர் சுவாமி என்ன சொல்றாரு, முருக வாங்கி கடைய முன் நிற்குமே அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு தாய் வந்து குழந்தைக்கு வந்து வாதம் பித்தம் சுலேட்டுமம், அதாவது கபம், அதனால அவதிப்படக்கூடிய காலத்துல அந்த குழந்தைய உண்ணக்கூடிய மருந்தெல்லாம் என்ன பண்ணுவா, தான் வந்து உண்டு, குழந்தை வருந்துன்னா தாயும் வருந்தி, தொடக்குதல் போல இறைவன் தொடக்குற மாட்டார், தொடக்குன்னாது நோயை மட்டும் மாற்றி காக்கின்றார், அதனால தாயினும் சால பறிந்துன்னு கொடுக்கிறார். சரி, தயா என்னும் தோயமதாய், கருணைங்கிற கடல்ல, கருணை என்னும் கடல்ல அழகா, தோயம்னா நீரு, அதனால இறைவனை கருணை கடல் சொல்லவே வேண்டாம். அவர் நமக்காக செய்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கும் போது நிச்சயமாக அவர் கருணை கடல் என்பதுல நமக்கு எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. அப்ப நமக்கு பக்குவம் வரும்போது தன்னை வெளிப்படுத்துவார், அது வரைக்கும் திரோதான சக்தியாக நம்மோட இருக்கின்றார் அப்படின்ட்டு. அதனால நம்ம உடம்ப வந்து நம்மளே நம்ம உடம்புக்கு ஒரு பேர் கொடுத்துக்கிடலாம், சங்கரன் கோயில். ஏன்னா உள்ள யார் இருக்கா, சிவபெருமான் இருக்கார். ஆனா நம்ம உடம்பே நமக்கு ஒரு சங்கரன் கோயில் தான், சங்கரன் எழுந்து, அதான் உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, அந்த மாதிரி பாடல்களை எல்லாம் நீங்க சிந்திக்கும் போது நமக்கு இது நல்ல தெளிவாக புரியும். அப்ப குருவோட உபதேசம் கிடைச்சதுன்னா அந்த உபதேசத்தால் இங்க இருக்கக்கூடிய தத்துவ காடெல்லாம் அழிந்துவிடும் அப்படிங்கிறத உணர்த்தி, இறைவன் தாயை விட மேலானவன், தாயினும் நல்ல தலைவர் என்றே அடியார் போற்றி சேர்ப்பார் திருமுறைகளும் நமக்கு பரிச பெற்றிருந்த தாயவளின் நல்லாய் நீயே, பால் நினைந்தோட்டும் தாயினும் சால பறிந்து இல்லையா, அதனால அப்படி சொல்லிட்டே போகலாம். தாய் வந்து சேயோட அழுக்க மாற்றுவது போல உயிர்களாகிய சேய் நாம, தாய் வந்து சிவம், அது நம்ம உயிர்ல உள்ள அழுக்க. அம்மா வந்து உடம்புல கழுக்க நீக்குவாங்க, சிவமாகிய தாய் நம்ம உயிர்ல கழுக்க நீக்குகிறது என்பதை இந்த பாடலின் மூலம் நமக்கு தெளிவாக உணர்த்தி இருக்கின்ற. தயாங்கிறதும் தயா மூல தன்மம் என்னும் தத்துவத்தின் வழி நின்று என்று மிக அழகாக சொல்லுவார். இறைவனை தயாளன், தயாமூர்த்தி, தயாபரன் என்றெல்லாம் சொல்லுவது வழக்கம். அவருக்கு தயாள குணம் மிக மிக அதிகம். இது சுவாமி எப்படி தூய்மைப்படுத்துகிறாருங்கிற மாதிரி கந்தர் அலங்காரத்திலையும் பாத்தீங்கன்னா, பேற்றை தபம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய விட்டவா, செஞ்சாடவி மேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அவர் இறைவன் தீர்த்தனாக இருந்து ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தனாகவும் இருக்கிறார். அருள்நிதியை தரக்கூடிய ஆனந்த மலையாகவும் இருக்கிறார். கல்லை பிசைந்து கருணை வெள்ளத்துல அழுத்துறார், நம்மை அழுத்தி வினையை கடைகின்றார், வினைகடிந்த வேதியன் என்று மிக அழகாக நமக்கு சொல்லிக்கொண்டே போகின்றார். ஆக அந்த தாயை விட கூட ஒரு பங்கு நமக்கு அவர் மேலாக இருந்து நமக்கு நன்மையை தருகின்றார் என்று இந்த பாடலின் மூலம் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்.